السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم الله إن الذي يعرفني أنب الشهودر جلي அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாங்கள் எப்படி வாழ்ந்தால் இவ்வுலகிலும் விமோசனம் பெறலாம், வெற்றி பெறலாம் என்பதற்கான அனைத்து வகையான வழிகாட்டல்களையும் ஒரு புத்தக வடிவிலும் ஒரு வேத நூலாகவும் இறைநேயர்களை அனுப்பி அந்த கிதாபில் அந்த இறைநூலில் இருப்பவைகளை அவர்கள் எடுத்து நடந்து அதையும் எங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் வழிநடாத்திக் கொண்டே இருக்கின்றான். எப்படி குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறானோ இதே போல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய புத்திமதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். எதற்கென்று சொன்னால் எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி நாங்கள் அவைகளை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். ஒருவர் எப்படி வாழ வேண்டும், ஒருவர் எப்படி மௌத்தாக வேண்டும். எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல எங்களுக்கு உதாரணம், அவர்கள் மௌத்தானது போன்று நாங்கள் மௌத்தாக வேண்டும். அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி அழகாக இருந்ததோ அதே அழகான இறுதி முடிவு எனக்கும் கிடைக்க வேண்டும், அதை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை எல்லாம் எங்களுக்கு முன் வாழ்ந்த நல்லோர்களுடைய சாலிஹீன்களுடைய அவுலியாக்களுடைய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்ப்பதின் ஊடாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதை கூட எங்களால் கண்டுகொள்ள முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாதாவை பார்ப்பதற்காக வேண்டி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு அவர்களுடைய திருவதனத்தை பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். நீண்ட குத்துபாக்கள் உதவில்லை, நீண்ட நேரம் கலைக்கவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நபியே நாயகமே, உங்களுடைய வாழ்க்கையும் மனமாக இருந்ததே, மௌத்தும் மனமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய மௌத்தையும் நாங்கள் மனமாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய முடிவும் மனமான ஒரு முடிவாக மாற வேண்டும். நாளைய கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்தின் பக்கமாக வீர நடை போட்டு போய்கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்துக்கு வீர நடை போட்டு போய்கொண்டிருப்பார்கள். وقضي بينهم بالحق وهم لا يظلمون. الله سبحانه وتعالى சூருத பட்டதற்கு பிறகு கபர்ல இருந்து மக்கள் எழுப்பப்படுவார்கள். கேள்விகளுக்கு கேட்கப்படும். அங்கே சொற்கள் கொண்டு வரப்படும், சாட்சிகள் கொண்டு வரப்படும். وهم لا يظلمون, யாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். நடந்த பிரகாரம் நடந்து கொண்டவைகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களிடத்தில் கேள்விகளுக்கு கேட்பான். எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் நலவு செய்திருந்தால் அது உங்களுக்குரிய நலவாக இருக்கும். நீங்கள் கெடுதி செய்திருந்தால் அந்த கெடுதியும் உங்களுக்குரியதாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, சுவரத்தின் பக்கமாக நாங்கள் வீரர்களை போட்டு போய் கொண்டிருப்போம். சுவரத்திற்குரிய கதவுகள் மூடப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் சையதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கடைசியாக கதவை தட்டுவார்கள். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வரும், மன் பில்பாப், கதவில் யார், யாரு கதவை தட்டுறீங்க என்பதாக. கதவை தட்டுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்க மாட்டாது. நபிமார்கள் காத்திருப்பார்கள், சஹாபாக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள், பெரும் பெரும் நாதாக்கள் அவுலியாக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள், முக்மீனான ஆண்கள் பெண்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். யாருடைய வருகையை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை காத்துக் கொண்டிருப்பார்கள். கதவு தட்டப்படும், உள்ளே இருந்து சத்தம் வரும், யாரு கதவில் என்பதாக அப்பொழுது சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மத், அல்லாஹுடைய ரசூல் சொல்லுவார்கள், நான் வந்திருக்கிறேன் என்பதாக. அப்பொழுது கதவு திறக்கப்படும். மக்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். அந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய சுவனவாதிகளை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். முதலாவதாக உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை உலகத்தில் மனமாக இருந்தது, அந்த வாழ்க்கை மனமாக இருந்ததின் காரணமாக சுவன வாழ்க்கையும் மனமாகி விட்டது. உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ஏன் சலாம் உண்டாகட்டும்? நீங்க மணக்கிறீங்க. தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, தர்மத்தை கொண்டு, உண்மையை கொண்டு, அல்லாஹுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்குவதை கொண்டு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை கொண்டு குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டதின் காரணமாக திருமணங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திருமணங்களைப் போல திருமணங்கள் அமைந்திருப்பதின் காரணமாக திருமணமும் மணக்கிறது. நாம் எல்லாம் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் மௌத்து மனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பானவர்களே, நடக்காது, நடக்காது. எனக்கும் விருப்பம், உங்களுக்கு விருப்பம், நல்ல மௌத்து கிட்ட வேண்டும், மனமான மௌத்து கிட்ட வேண்டும், மனமாக மௌத்தாக வேண்டும். என்னுடைய மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமைப்பட வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தமூதுன கமா தஈஷூன், எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்தும் வரப்போகிறது. வாழ்க்கை ஒரு விதம், மௌத்து இன்னும் ஒரு விதமாக அமைய மாட்டாது. எந்த மௌத்தை ஆசைப்படுகிறீர்களோ அந்த மௌத்துக்குரிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த மௌத்துக்குரிய மக்களாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மையத்தூட்டில் பேதப்படக்கூடிய இஸ்லாம் இருக்கிறதே, சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியமான இஸ்லாம், என்ன தூய்மையான இஸ்லாம், என்ன கலப்படமற்ற இஸ்லாம். மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் வந்து புகுறாத ஒரே ஒரு நிகழ்வு எங்களுடைய மரண வீடுகள் மாத்திரம்தான். திருமண வீட்டில் சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்க பேணுதல், எப்படிப்பட்ட பத்திரித்தனம், எப்படிப்பட்ட பக்குவம், எப்படிப்பட்ட பணிவு, எப்படிப்பட்ட எளிமை. சுபஹானல்லாஹ், ஜனாசாக்களுடைய வீடுகளில் நல்லபடியாக வரவேற்கின்றோம். ஆனால் அதே ஜனாசாவுடைய வீடு அடுத்த வாரம் ஒரு திருமண வீடாக மாறிவிட்டால், திருமண வீடாக மாறிவிட்டால், அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, என்னுடைய மவுத் மையத்து வீடும் ஒரு அழகான வீடாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய திருமண வீடுகளும் இஸ்லாம் சொன்ன வீடுகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய வியாபாரம் இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும், அனைத்துமே அமைய வேண்டும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மரணத்தை வழங்குவான், வழங்கியும் இருக்குகின்றான், வழங்கிக் கொண்டும் இருக்குகின்றான், வழங்கவும் இருக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானாக, அதற்கு முன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தையும், மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எதுவுமே சொல்லப்படாமல் இல்லை. அனைத்தையும் துல்லியமாக, அழகாக, விரிவாக எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண மௌத்தாகுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அரவணைத்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா லைலுஹா கநஹாரிஹா, நான் உங்களை ஒரு தெளிவான மார்க்கத்தில் விட்டு விட்டு சொல்லுகின்றேன். தெளிவான மார்க்கம் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, பைதா என்றால் வெண்மை, பால் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வெள்ள மார்க்கம். அதுல அதுல இருட்டு கிடையாது, அதுல எல்லாமே வெளிச்சம் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அத்துணை பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நவீன யுகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இந்த காலத்துடைய பிரச்சனைகளுக்கு மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறதா? நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. ஒருத்தர் கேட்கலாம், டியூப் பேபி, எனக்கு குழந்தைகள் இல்ல, நான் என்ன செய்ய போகின்றேன், நான் என்னுடைய டியூப் பேபி அதாவது ஒரு குழந்தையை வேறொரு விதமாக பெற்றெடுப்பதற்குரிய விஞ்ஞான பூர்வமான நடைமுறைகள் நாட்டில் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதற்கும் மார்க்கத்தில் தீர்த்திருக்கிறது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒன்று நிகழலாம், அல்லது நிகழும், அல்லது நிகழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி நடந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டல்கள் அனைத்தையும் எங்களுடைய மார்க்கம் மிக தெளிவாக, துல்லியமாக, அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது. அதனால் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்க வேண்டிய தேவை இல்லை, யாரிடத்திலும் போய் பிச்சை வாங்க வேண்டிய தேவை இல்லை. எங்களுடைய மார்க்கத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டில்லை, அதனால் மேற்கத்திய உலகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக யாசகம் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. வெளிவாசலுக்கு போவதாக இருந்தாலும் சரி, எச்சுக்கு போவதாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, திருமணம் முடித்து வைப்பதாக இருந்தாலும் சரி, திருமண வீடாக இருந்தாலும் சரி, மையத்து வீடாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் உரிய வழிகாட்டல்களை மிக தெளிவாக, துல்லியமாக எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் உற்று நோக்குவோம். அதாவது ஒருவர் மௌத்தாகிவிட்டால், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் அனைவரும் படித்திருக்கிறோம், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாலு, நாலு பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் பரவு சிபாயா என்று சொல்லுவோம். யாருமே செய்யாவிட்டால் அனைவரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். யாராவது கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த ஜனாதாவை அடக்கம் செய்துவிட்டால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், மற்றவர்களுடைய பொறுப்பு நீங்கிவிடும், மற்றவர்களுடைய பொறுப்பு நீங்கிவிடும். இதற்கு நாங்கள் பரவு சிபாயா என்பதாக சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு ஜனாதா மௌத்தாவி அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நாலு கடமைகள் இருக்கிறது. அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது இந்த நாட்டில் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மௌத்தான மையத்துக்களை அடக்கம் செய்வதற்குரிய மையவாடிகளையும் வக்ஃப் செய்துவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள். ஜஸாஹுல்லாஹு கைர், அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கூலி வழங்குவானாக. எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு பள்ளி வாசல்களை மாத்திரம் கட்டவில்லை, மதரசாக்களை மாத்திரம் கட்டவில்லை. நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில் யாரோ நல்லோர்கள் சேர்ந்து செய்த ஒரு வக்கும், அதை நாங்கள் கட்டுமானம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், நாங்கள் என்ன கட்டப் போகின்றோம்? எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பள்ளி வாசலுக்கு மாத்திரமல்ல மதரசாக்களை கட்டினார்கள். முஸ்லீம் கிராமங்களில் இருக்கக்கூடிய, முஸ்லீம் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அநேகமான வைத்திய சாலைகள் கூட முஸ்லீம்களால் கொடுக்கப்பட்ட காணிகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் வக்ஃப் செய்தார்கள், ஜஸாஹுல்லாஹ் கைர். கடைசியாக அதே போன்றே நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட வேண்டிய கபிரஸ்தானையும் மையவாடியையும் அவர்கள் தான் எங்களுக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். கொழும்பை பொறுத்தவரையில் மாற்று மத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய மையவாடி ஒன்றாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், ஆனால் கிளம்பில் கொழும்பில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு 4 மையவாடிகளை எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் உருவாக்கிட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மீதான கூலி வழங்குவானார், ஜஸாஹுல்லாஹு கைரன். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாதா அடக்கினத்துக்கு பிறகும் சில கடமைகள் இருக்கிறது. இதை குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறது, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஜனாதா மௌத்தானா, அந்த ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும். யார் குளிப்பாட்ட வேண்டும்? இது குளிப்பாற்றல் என்றது யாருடையும் தொழில் அல்ல, இது குடும்பத்தில் உள்ளவர்கள் குளிப்பாட்ட வேண்டும். நான் பிறந்த உடனேயே என்னுடைய தகப்பனார் என்னை குளிப்பாட்டினார், என்னுடைய தகப்பனார் வபாத்தானதற்கு பிறகு அவரை நான் குளிப்பாட்டுகின்றேன். இவ்வளவு தான வித்தியாசம். என்னுடைய தாய் என்னை குளிப்பாட்டினால், தேவைப்பட்டால் அவளை நான் குளிப்பாட்டுவேன். ஜனாதா குளிப்பாட்டுவது எங்களுடைய குடும்பத்துடைய ஜனாதாக்களை நாங்கள் குளிப்பாட்ட வேண்டும். அது அவர்களுக்கு செய்யக்கூடிய கடைசி கர்மம், கடைசி உதவி. அதற்கு பிறகு ஜனாதாவை உடுப்பாட்டுவது. நாங்கள் கபன் செய்தல் என்று சொல்லுவோம், பொன் உடுப்பாட்டுவது போன்று கபன் உடுப்பாட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், கபன் உடுப்பாட்டுவதற்கு மாற்று மாற்றவர்களை கொண்டு வந்து கபன் உடுப்பாட்ட மாட்டோம். ஆனால் அதே பெண் நேற்றொரு பொண்ணாக இருந்தால், நேற்றொரு திருமண பந்தத்தில் இருந்தால், அவளுக்கு உடுப்பாட்டுவதற்கு மாற்று மாற்றவர்களை கொண்டு வந்து பொண்ணு உடுப்பாட்டி இருப்போம். நேற்று உடுப்பாட்டினாலே மாற்று மாற்றை பெண்களை கொண்டு வந்து கவனையும் சுத்துங்களே என்ன வரப்போகிறது? கல்யாண வீட்டுக்கு ஒரு மார்க்கம், மையத்தூட்டுக்கு ஒரு மார்க்கம் அல்ல. மையத்தூட்டில் கவன் யாரு செய்ய வேண்டும்? அதற்கெல்லாம் பத்துவா கேட்பார்கள், அதற்கெல்லாம் தெளிவு பெறுவார்கள். எங்களை ஜனாதா பெண் ஜனாதாவாக இருந்தால் யாரு கவன் செய்ய வேண்டும்? அந்த ஜனாதாவுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் கவன் செய்யட்டுமே, அந்த ஜனாதாவுடைய சகோதரிகள் கவன் செய்யட்டுமே, அந்த ஜனாதாவுடைய தாய் கவன் செய்யட்டுமே. ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும், ஜனாதா தொழுவிக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏந்த ஜனாதாவை யார் தொழுவிக்க போகிறார்? ஏந்த ஜனாதாவுக்கு முன்னால் வந்து 4 தக்பீர் யார் கட்டப் போகிறார்? பிற்போடைய கிதாபுகள்ல இருக்கிறது, ஒரு ஜனாதாவுடைய தொழுகையை தொழுவிப்பதற்கு மிகவும் அருகதையானவர் அந்த ஜனாதாவுடைய குழந்தைகள், பெற்றோர்களாக இருக்கலாம். நான் கேட்கின்றேன், குழந்தைகளாக மட்டும் இருந்தால் போதாது, அவர்களுக்கு தொழுகையினுடைய பருவு ஷரத்துகள் தெரிந்திருக்க வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா தெரிந்திருக்க வேண்டும், ஜனாதாவின் 3வது தக்பீருக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துஆக்கள் பாடமாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எத்துணை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, மகனே நான் இறையடி சேர்ந்தால், நான் மௌத்தானால், நீதான் என்ற ஜனாதாவை தொழுவிக்க இருக்கின்றாய், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டு பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லி காட்டு பார்ப்போம். ஜனாதாவில் ஓதப்பட வேண்டிய 3வது தக்பீருக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துவா உனக்கு பாடமா? அதை நான் உனக்கு பாடமாக்கி தந்திருக்கிறேன், ஓதி காட்டு பார்ப்போம் என்று சொல்லி எத்துணை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் ஏற்கனவே கேட்டு விட்டார்கள். எனக்கு இருக்கிற பிரியாவிடை, என்னை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற தருணம் அதுதானே, எனக்கு நீங்கள் தரக்கூடிய கண்ணியம் அதுதானே, அந்த கண்ணியப்படுத்த என்னை கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாளில் என்னுடைய ஜனாதாவை தொழுவிக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவது பாடமா, ஸலவாத்தாவது பாடமா, ஜனாதாவுடைய தொழுகையை தொழுவிப்பதற்குரிய பரவு சரத்துகள் தெரியுமா? சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசியுங்கள்,
குழந்தைகள் தான் தொழுவிக்க வேண்டும் என்றால் எல்லா குழந்தைகளுக்கும் தொழுவிக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு ஜனாசாவுடைய தொழுகையை பற்றி உள்ள அறிவு முழுமையாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு எங்க குழந்தைக்கு ஒரு மொண்டசுரி கிளாஸ்ல அல்லது எல்கேஜி கிளாஸ்ல ஒரு பிளே குரூப் கிளாஸ்ல நாளைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கிறால் அந்த கான்செப்டுக்காக வேண்டி இன்றைக்கே நாங்கள் ரியர்சலை செஞ்சு பார்க்கின்றோம். அந்த புள்ள ரியர்சலை அந்த புள்ள பேசி பார்த்தால் அதை நாங்கள் வீடியோ பண்ணி பார்க்கின்றோம். அந்த வீடியோவை பார்த்து அந்த புள்ளைய திருத்துகின்றோம். எதுக்கு? நாளைக்கு இந்த புள்ள கான்செப்ட்ல ஏறி நாளைக்கு நடிக்க போகுது, நாளைக்கு பேச போகுது, நாளைக்கு பாடப்போகுது. நாளைக்கு ஏண்ட புள்ள ஏண்ட கான்செப்ட்ல வந்து மலக்குமார்கள் சாகிதாக இருக்க அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடிய கடைசி பயணத்துல என்னுடைய பயணத்தில் ஏண்ட புள்ள எனக்கு உன்னால வந்து ஒரு நாடகம் நடிக்க போகுதில்ல, என்னை தொழுவிக்க போகுது. அந்த தொழுகைக்கு இந்த புள்ளையை நான் ஆயத்தப்படுத்தி விட்டேனா? ஆயத்தப்படுத்தி விட்டேனா? அன்பானவர்களே, நேரம் இன்னும் இருக்கிறது, அவகாசம் இன்னும் இருக்கிறது. உளமாக்களை நாடுங்கள், அந்த துவாக்களை எழுதி எடுங்கள், குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து பாடவாக்கெழுங்கள், பாடத்தை கேளுங்கள், நீங்களும் பாடவாக்குங்கள். ஏனென்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் வாப்பா குழந்தைகளுக்கு பாடமாக்கி கொடுத்திருப்பாரு வாப்பட ஜனாதாவை தொழுவிப்பதற்கு, ஆனால் வாப்ப மகண்ட ஜனாதாவை தொழுவிக்க வேண்டியும் வரலாம். சமீபத்தில் கண்டோம், சமீபத்தில் பார்த்தோம், பேரப்பிள்ளையினுடைய குழந்தையை அப்ப தொழுவிக்கிறாரு, 25 வயது நிரம்பிய வாலிபனுடைய ஜனாதாவை அவருடைய பெற்றோர்கள் முன்னின்று தொழுவிக்கிறார்கள். கண்டோம் தானே, ஏந்த மவண்ட ஜனாதாவை நான் தொழுவிக்க வேண்டி வரலாம், எனக்கு துஆ பாடமா, எனக்கு அதனுடைய பரவு சரத்துகள் தெரியுமா, ஏந்த ஜனாதாவை நான் என்னுடைய குழந்தையினுடைய ஜனாதாவை தொழுவிப்பதற்கு மிகவும் தகுதியானவன் தகப்பன் தானே. அன்புக்குரியவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இதொரு இதொரு பொறுப்போக்காக இருக்க வேண்டாம். ஜனாதாவில் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், ஜனாதாவுடைய வீட்டில் என்ன ஓட வேண்டும், சுஹானம். அதற்கு பிறகு ஜனாதாவை அடக்கம் செய்ய போகின்றோம், ஜனாதாவை அடக்கம் செய்ய போகின்றோம். மன்னரைக்குள்ளே இறங்கி பாருங்கள். இந்த மன்னரை தானே என்னுடைய கடைசி வீடாக இருக்கும். எத்தனையோ பேரை சுமந்து கொண்டு போய் வைத்து விட்டோம். அடுத்த கபறு என்னுடைய கபராக இருக்கலாமே, அடுத்த கபறு என்னுடைய கபராக இருக்கலாமே. மையவாடிக்கு போய் மையவாடி உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபுரல் முஃமினீன், முஃமினான வீட்டுடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்கள் ஏதோ எங்களை விட முந்தி போய் விட்டீர்கள், இன்னா லாஹிகூன், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்து சேர்ந்து கொள்வோம் உங்களுடன். நாங்கள் சொல்ல வேண்டும், கபரஸ்தானுக்கு போய் மையவாடிக்கு போய் அவர் அங்கே இருக்கக்குள்ளுடன் கரைக்க வேண்டும். எப்படி இருக்கிறீங்க, நீங்க கட்டின வீடுகள் எங்கிப்ப, நீங்க உங்களிடம் சம்பாதித்த பொருட்கள், கடைகள், வாகனங்கள், அவைகள் எல்லாம் உங்களோட குடும்பம் பங்கு போட்டுக் கொண்டு விட்டார்கள். உங்களோட மனைவி உங்களை மறந்து விட்டால், உங்களோட குழந்தைகள் அது அவர்களுக்கு பார்த்து கணக்கில் உங்களை பற்றி பிரச்சனை கிடையாது, அவர்களுடைய மனதில் பதிவாகிவிட்டது, இதற்கு பிறகு எங்களுக்கு வாப்பா இல்லை என்பதாக ஏதோ அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களோட செய்தி என்ன? நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவருக்கு போய் அது தலைவர் அல்லாஹு தாலானும் மையவாடிக்கு போய் அங்கே உள்ளவருடன் பேசினார்கள். கபர் உள்ளே உள்ள மக்களுக்கு சலாம் சொல்லி விட்டு பேசினார்கள். மா ஹாலுக்கும், உங்களுடைய செய்தி என்ன, உங்களுடைய செய்தி என்ன, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இல்லட்டு என் குடும்பம் இல்லை என்று சொல்லி, அப்படி ஒன்றும் மாவ இல்லை, குடும்பம் நல்லா இருக்குது, குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, வீடு இயங்குது, மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சொத்துக்களை பங்கு போட்டு விட்டார்கள். ஏதோ உங்களுக்கு உயிர் கிடைத்து மீண்டும் திரும்பி நீங்க வந்தாலும் தரமாட்டார்கள். உங்களுக்கு ஏதோ உயிர் கிடைத்து திரும்பி நீங்க வந்தாலும் சொல்லுவார்கள், பிசாசி வந்திருக்கிறது என்பதாக, ஆவி வந்திருக்கிறது என்பதாக, இதென்ன வாப்பவல்ல என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் நடக்கத்தான் இருக்கிறது, இவைகள் எல்லாம் நடக்கத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜனாஸா உடைய கடமைகள் நாளே இந்த நாளையும் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஜனாதா ஏற்பட்டு விட்டால் அதை நாங்கள் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு படித்துக் கொள்ளுங்கள். அது போக இன்னும் ஒரு மூணு சட்டம் இருக்கிறது, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜனாதா மௌத்தானா நாலு, அதோட சேர்த்து இன்னும் ஒரு மூணு இருக்கிறது. இது மூணும் சமூகத்துடைய பொறுப்பு. இது ஒரு கடமை, பருவ கிஃபாயாவான கடமை இதுவும். அதாவது முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஜனாதா மௌத்தாகிவிட்டால் அடக்கம் செய்ததுக்கு பிறகு அந்த ஜனாதாவுடைய கடன்கள் நிறுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஒருத்தர் மௌத்தாகிட்டா எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க எனக்கு சர்டிபிகேட் முடிஞ்சிட்டு என்பதாக. அது எனக்கு அவருக்கு இடையில் ஒரு கணக்கு விளக்கு, அது முடிஞ்சு அதை பிறகு கொடுக்கலாம், அது நாளைக்கு கொடுப்போம், மௌத்துக்கு முந்தைய கொடுப்போம், பின்னால கொடுக்கலாம் என்று நீங்க பிட் போட்டா தௌபாவுக்கு ஒரு நாளும் அவகாசம் கிடைக்கவே மாட்டாது. இது ஹதீஸ். இது ஹதீஸ். ஒரு மையத்தில் ஒருத்தர் மௌத்தாவிட்டாரு, அவருக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறீங்க, உள்ளத்தில் என்ன தெரியுமா போடுவான், கொடுக்கத்தான் வேணும், அது ஒன்றை அல்ல, நிச்சயமாக கட்டாயம் கொடுக்கோட, ஆனா இப்ப அல்ல, கொஞ்சம் லேட் ஆகி கொடுப்போம், இப்ப பைத்து இதை டிக்ளைன் பண்ணிட்டா நாளைக்கு மையத்துக்கு தராக்கள் வீட்டுல வந்து நிற்பாங்க, அப்ப எங்க கொடுக்கிறது, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதை பிறகு கொடுக்கலாம் என்று சொல்லி சாத்தான் முதலாவது ஆணி அடிப்பான். திண்டி பார்ப்போம், குர்ஆன் ஹதீஸுடைய நிலையில சொல்லுகின்றேன், இதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவகாசம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு. ஒரு ஜனாதா பள்ளியில வச்சுக்கொண்டு அனௌன்ஸ் பண்றாங்க, என்ன தெரியுமா, இந்த ஜனாதா யாருக்காவது தர இருந்தா பணம் கொடுக்கல் வாங்கல், தயவு செஞ்சு குடும்பத்தார வந்து சந்திங்கோ, நாங்க தந்துடுறோம் என்று சொல்லுவாங்க. இப்ப குடும்பம் அப்படி சொன்னா குடும்பம் என்ன செய்யணும், இந்த ஜனாதாவுடைய அனந்தர சொத்துக்களை பங்கு வைப்பதற்கு முன்னால அவர் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனா ஜனாதாவுடைய பணத்தை அனந்தர சொத்தை விடவும் கடன் தொகை கூட இருந்தா அதுக்கு சட்டம் வேற, அதுக்கு சட்டம் வேற, அதுக்கு இந்தாவில் உள்ள பெண்ணை பேசி டார்ச்சர் பண்ணேலாது, அதுக்கு வீட்டில் உள்ள அனாதைகளை பேசி டார்ச்சர் பண்ணேலாது, கொடுக்க வேண்டிய பணத்தை விடவும் அனந்தர சத்து குறை இருக்குது. வெளியில பஜாருக்கு கொடுக்கிறது 2 கோடி, அவருடைய அனந்தர சத்தினுடைய முழு வலிவும் 1 கோடியாக இருந்தா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, கடங்காராக்கள் எல்லாம் 50% வாங்கி கொண்டு பேசிட வேண்டும், அதுக்கு மேல பைத்து யாரிடத்திலும் நீங்க பைத்து தரத்தான் வேண்டும். இதோட வாப்பட கடன் என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, குடும்பத்தில் உள்ள இந்தா உள்ள பெண்ணையும் அனாதைகளையும் பாடசாலைக்கு போற மாணவரையும் மதரசாக்கள் ஓதுற உலமாக்களையும் பைத்து உங்களுக்கு பைத்து தோஷம் பண்ணேனாது. நீங்க 2 கோடிக்கு டீல் பண்ணக்குள்ளேயே அதுக்குரிய எண்ணத்தை பார்த்திருக்க வேண்டும். இவர்கள் மௌத்தானா இதை யார் திருப்பி தருவாங்க, இதை மௌத்தானா இவருக்கு திருப்பி எடுக்க என்ன இருக்குது என்றது எல்லாம் பார்த்துத்தான் வியாபாரம் செய்யணும். இதை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் பக்கராவில் மிகப்பெரிய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இதை அப்படியே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தகாயன்தும், நீங்க தைன் கடனுக்கு வியாபாரம் செஞ்சா நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், இது அப்படியே தன்னைக்கு பேங்க்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்க பேங்க்ல போய் 1 கோடி ரூபாய் கடன் கேட்டா அவன் தூக்கி தரமாட்டாங்க, ஒரே அடிய கையில அவங்க உங்களை ஸ்டடி பண்ணுவாங்க. முதலாவது கேட்பாங்க என்ன விட்னஸ், ரெண்டாவது கேட்பாங்க என்ன மோகேஜ், மூணாவது கேட்பாங்க இதுக்கு என்ன டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட் என்ன, நாலாவது கேட்பாங்க நீங்க தர இல்லட்டி இதை திருப்பி தர கேரண்டஸ் யாரு, சுபஹானல்லாஹ். இதெல்லாம் குர்ஆன் அப்படியே, இது குர்ஆன். நீங்க குர்ஆனை கோட் அவுட் போட்டு டீல் பண்ணக்குள்ள எனக்கு உனக்கு முறையில் என்னப்ப அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்லி போட்டு மௌத்தாரத்துக்கு பிறகு இதால் உள்ள பெண்ணை பேசி கஷ்டப்படுத்துறீங்கன்னா அது மார்க்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இன்று ஒன்று உங்களுக்கு மையத்து தர வேண்டிய பணத்துக்கு இதுதான் சட்டம். சரி, இப்ப யோசிங்க பார்ப்போம், நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய சட்டம் என்ன, மையத்து தர வேண்டிய பள்ளியில சொன்னாங்க எல்லாரும் வந்து கேட்பீங்க நீங்க கொடுப்பீங்க, ஆனால் பிரச்சனை இல்ல, நீங்க பாத்தீங்க எனக்கு இவர் 1 லட்சம் ரூபாய் தர இருக்கிறாரு, அவரே மௌத்தா பைத்தாரு, எனக்கு அவர்த்திருந்து வர வேண்டிய 1 லட்சம் ரூபாய் எனக்கு என்னத்துக்கு, அதை நீங்க ஹலால் சொல்லிட முடியும், அந்த ஹலால் சொல்றதுக்கு மின்ன சொந்தும் தேவையில்லை, அதை யாருக்கேன் பைத்து நீங்க சொல்லவும் தேவையில்லை, யாவா நான் அதை மன்னிச்சுட்டேன், அதை நான் ஹலால் செஞ்சுட்டேன் என்று சொன்னா அது அவருக்கு ஹலால் ஆகிடும், நீங்க செஞ்சது சதகாவாக இருக்கும், அது உங்களுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். மனது கையால கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாம கொடுத்த தர்மமா இந்த தர்மம் எழுதப்பட்டுவிடும். ஆனா நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன், அன்பானவர்களே, இப்ப நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, இது கடன் அல்ல, இது அனந்தர சொத்தாக மாறிவிடும். இது அனந்தர சொத்தாக மாறிவிடும். மௌத்தான மையத்துடைய மனைவி மையத்து அவர் மௌத்தாகும் பொழுது ஒரு குழந்தைய வயிற்றில சுமந்திருக்கிறார், 6 மாத குழந்தை வயிற்றில் இருக்கின்றா, நீங்க கொடுக்க வேண்டிய 1,00,000 ரூபாவில் இந்த வயிற்றில் உள்ள புள்ளத்தையும் ஒரு பங்கு இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப யாரும் இதுல பைத்து இல்ல, அது வந்து ஜும்மால சொன்னது காசி கொடுத்து காசி, அது வியாபார கடன் அல்ல என்று சொல்லி யாரும் தரத்தவான இல்ல. எனக்கு அப்படி ஒரு கன்செப்ட் இருக்குது. இல்ல பயான்ல சொன்னது கடன் கொடுத்து கடன் வாங்கினாத்தான் அல்லாம, அது வியாபார கடன் அல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த கடன் அல்ல, அது வியாபாரத்துக்கு கடைக்கு சாமான் போட்ட கடன் அல்ல என்று சொல்லி அதை திரட்டி அடிக்க வேண்டாம். யாரும் யதார்த்தம் எந்த வகையிலையாவது ஒருவர் மௌத்தாகி விட்டாரு, உங்களை புத்து இருக்குது, நீ அவருக்கு கொடுக்கணும் என்றா அது கொடுத்துத்தான் ஆகணும். அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். அந்த அனந்தர சொத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. சூரத்துல் நிசாவை தட்டி படியுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா, இன்னல்லதீன யக்ஃலூன அம்வாலல் யதாமா ஸுலுமன் இன்னமா யக்ஃலூன ஃபி புதூனிஹிம் நாரா, அனாதைகளுடைய சொத்துக்களையும் விதவைகளுடைய சொத்துக்களையும் யாரு அபகரித்து சாப்பிடுகிறார்களோ அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். உங்களுக்கு ருசியாக இருக்கும், உங்களுக்கு இன்பமாக இருக்கும், ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமாயக்குலூன ஃபி புதூனிஹின் நாரா, அவர்கள் உண்ணுவது பருகுவது சாப்பிடுவது சுவைப்பது ருசிப்பது அது நெருப்பை தான் சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோட நெருப்பு வயிற்றில் நெருப்பு பத்துகிறது, கபர்லே நெருப்பு மூட்டப்பட்டிருப்பது போன்று வயிற்றில் நெருப்பு பத்திக் கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. எனவே முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், கொடுக்க வேண்டிய கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். நான் இல்லாமல் போகலாம், பிரச்சனை இல்லை, இந்த கடனை வைத்துக் கொண்டு நான் வாழக்கூடாது. இதில் எனக்கு ஹலால் சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் ஹலால் கேட்க போறீங்க? அந்த 6 மாசம் புள்ளிட்டு ஹலால் கேட்க போறீங்களா? இந்த வயிற்றுல உள்ள 6 மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பிறகுதான் அந்த புள்ள வெளியே வரப்போகுது. அந்த புள்ள ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது ஹயாத்தோட பிறக்கலாம், மௌத்தாகி பிறக்கலாம், 1 ஆக இருக்கலாம், 2 ஆக இருக்கலாம், 3 ஆக இருக்கலாம். எல்லத்துக்குமே சட்டம் இருக்கிறது, எல்லத்துக்குமே சட்டம் இருக்கிறது. மார்க்கம் மிக தெளிவு. பிறக்கக்கூடிய குழந்தை 3 குழந்தைகளாக பிறந்தால் எப்படி அதை பங்கு வைக்க வேண்டும்? சுபானம்மா, எத்துணையாகப்பட்டே மாறுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடன் யார் ஒருத்தர் மௌத்தாகி விட்டாரோ அவருடைய கடனை சுயிட்சி கட்டாக பார்க்க வேண்டாம், அல்லாட உதவியா பார்க்க வேண்டாம், இருமையாக பார்க்க வேண்டாம். அது உடனே திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த பணத்தில வேறொரு டீல் செய்வது சுத்த ஹராம், சுத்த ஹராம். இது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அங்க மட்டுமல்ல, கடன் மட்டுமல்ல, நீங்க ஒரு ஆளிடத்துல ஒரு லீஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கிறீங்க, லீஸுக்கு கூலிக்கு எடுத்திருக்கிறீங்க, லீஸுக்கு தந்தவரு கூலிக்கு தந்தவரு அவர் மௌத்தாவிட்டாரு. நீங்க இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது அனந்தர சொத்து, ஞாபகத்தில் விட்டுக் கொள்ளுங்கள். அது கடையாக இருக்கலாம், அது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி, நீங்க வியாபாரம் செய்த ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? அது லீஸ். அது என்ன ப்ராப்பர்ட்டி? அனந்தர சொத்து. அடுத்த நாள் காலையில கடையை துறக்க இயலாதவங்களுக்கு கடையை துறக்கிறதுக்கு அனந்தர காராத்துறை அனுமதி பெற வேண்டும், எக்ரிமெண்ட் புதுப்பிக்க வேண்டும். குடும்பம் சொல்லுது, இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க விற்க போறோம், இதுல 10 பேருக்கு பங்கு இருக்குது, இது எங்களுக்கு தரையேடான்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை 1,00,000 நஷ்டம் போனாலும் பரவாயில்லை, நீங்க கடையை கொடுத்துட்டு வெளியே வரத்தான் வேண்டும். இதுதான் குர்ஆன், இதுதான் குர்ஆன். முன்சப்புல நின்று தொழுவது லேசி, கயாமுல்லைல் அழுவது லேசி, குர்ஆன் ஓதக்குள்ள அழுக மாறது நேசி. ஆனா பஜார்ல இந்த சட்ட தமிழ் செஞ்சு காட்டுங்கோ, அப்பத்தான் நாங்க முஸ்லிம், அப்பத்தான் நாங்க முஸ்லிம். இபாதத்து ரொம்ப நேசி. இல்ல எனக்கு கடைய கூடிக்கு தந்தவர் மௌத்தாகி விட்டாரு, எனக்கு நாளைக்கு கடை துறக்க இயலாது, போட் போட்டிருக்கிறோம், எனக்கு நேசிக்கு தந்தவர் மௌத்தாகி விட்டாரு, அவருடைய குடும்பத்துடைய அனுமதிக்கு பிறகுதான் இந்த கடை நாளைக்கு துறக்கப்படும், அதுவரைக்கும் காத்திருக்கிறோம். இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் எனக்கு வரணும். இந்த இஸ்லாத்தை தான் நான் முஸ்லிம் பார்க்க போறாங்க. எங்களை ஜும்மாவுக்கு வரல அவங்க, எங்களை இஸ்லாத்த அங்க பஜார்ல பார்ப்பாங்க. ஓஹோ, இவங்க மார்க்கத்தில் இப்படி இருக்கிறோம், இவங்க மார்க்கத்துக்கு இந்த அளவு கொடுக்கிற, இந்த அளவு சலூட் பண்றாங்களா என்ற நன் முஸ்லிம் பார்ப்பாங்க. இது மையத்தொண்டு மௌத்தானா, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அஞ்சாவது கடமை. ஆறாவது கடமை என்ன தெரியுமா? ஒரு மையத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னாங்க, அதை மௌத்து வரைக்கும் உனக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சொத்துல ஆசை எந்த அளவுக்கு, ஒரு கடைய ரெண்டு கடையாக்கோணும், ரெண்டு அஞ்சாக்கோணும், அஞ்ச பத்தாக்கோணும், இதை கூட்டணும் அதை கூட்டணும் என்ற ஆசையிலேயே கூட்டி 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 போனாரு. அவருக்கு அனுமதிக்க கிடைக்கவும் இல்ல, நல்லதுக்கு கொடுக்க கிடைக்கவும் இல்ல, குழந்தைகளுக்கென்றே சேர்த்தாரு, அதே குழந்தைகள் அதே மாப்பதை கொண்டைக்கு கோர்த்திலேற்றி மனசும் பேசுறாங்க, நடந்து கொண்டிருக்குது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன். அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அடே குறைஞ்சபட்சம் உனக்கு ஓண்ட தீவிய காலத்துல, ஓண்ட வாழ்நாள்ல, ஓண்ட சொத்த உனக்கு அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்வதற்கு நசீபு இல்லையா, குறைஞ்சபட்சம் எழுதித்தாவது போ, இந்த மௌத்துக்கு பிறகு இந்த சொத்துல ஒரு மூணில் கொண்ட ஒரு நல்ல விடயத்துக்கு பயன்படுத்தும் போது சொல்லி. இதையாவது செய்ய மாட்டீங்களா? வக்ஃபு தான் செய்ய இல்ல, வாழக்குள்ளதான் கொடுக்க இல்ல, வாழக்குள்ளதான் மாறி வளங்க இல்ல, மூக்குள்ளுக்கு வட்டைய போட்டிருக்குது, வாயில வட்டைய போட்டிருக்கிறாங்க, மூச்செடுத்து கொடையலாது, மூச்சுக்கு பம்ப் பண்றாங்க, ஹார்ட் பீட் பண்ணுது, ஸ்லோவா பீட் பண்ணுது, ஹார்ட் கைதாகி கொண்டே போகுது. இந்த கட்டத்துல ஐசி ரூம்ல இருந்து கொண்டு ஒருத்தர் வாயால உணங்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? மகன்கிட்ட சொல்றாரு, அங்க இருக்கிற அஞ்சு மகன்ல ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாரு, அந்த மகன்கிட்ட முணங்குறாரு. அந்த மகன்கிட்ட சொல்றாரு, பாப்பா என் மௌத்துக்கு போறாரு, இந்த கடைய இந்த பள்ளிக்கு கொடுத்தது, இந்த விஷயத்த இதை செஞ்சதுன்னு சொல்லி பாப்பா முணங்குறாரு மகன்கிட்ட. இந்த வாப்பாக்கு பிறந்த மகன் எப்படி இருப்பாரு? இந்த வாப்பாக்கு பிறந்த மகன் எப்படி இருப்பாரு? அவர் சொல்றாரு, பாப்பா அதெல்லாம் பிறகு பார்ப்போம், வாயப்பட்டுக்கோங்க பாப்பா. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஏன்? அவரு அவருடைய அந்த வாப்பாவிடத்தில் தானே இவர் படிச்சாரு, அந்த வாப்பா தானே ட்ரைனிங் கொடுத்தாரு, அந்த வாப்பா தானே கொடுக்காம ஒழிச்சாரு, அந்த வாப்பாவைத்தானே இந்த மகன் பார்த்தான். இவர் சொல்றான், பாப்பாவை பார்த்தீங்க பாப்பா, நீங்க பேசவான டாக்டர் பேசவானம் என்று இருக்கிறாரு, மகனே உனக்கு சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு. பாப்பா குறையாத்தான் பேசினாரு, பாப்பாக்கு பேச்சு வருதில்லை, பாப்பா சொன்னது உனக்கு சரியா புரிஞ்சிச்சு. அதை புரிஞ்சதுக்கு பிறகு நீ அதுல வெளுத்தி அடிச்சா, நீ அதுல மாற்றம் செஞ்சா, நீ அதுல பிறந்துட்டா, ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த சொத்து உன் பரம்பரைக்கு ஹராமாகிவிடும், இந்த சொத்து உன் பரம்பரைக்கு ஹராமாகிவிடும். இது கான், இது ஒன்றும் கருத்து முரண்பாடுள்ள விஷயம் இல்ல. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் அன்பாக சொல்லுகிறேன், உங்களுடைய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்களாக, டிசேபிள்ஸ் ஆக, அங்கவீனர்களாக இருந்தா குழந்தைகளுக்கு ஏதோ சொத்துக்களை விட்டுட்டு போங்க. ஏன்? அந்த குழந்தைகள் வாழ வேண்டும், ஒரு ரெண்டல் இன்கம்ல அவங்க வாழட்டும், அவங்க ரெண்டல் இன்கம்ல அந்த குழந்தைகள் வாழட்டும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமானவர்கள், நல்ல திடகாத்திரம் உள்ளவர்கள், நல்ல உடம்புல சக்தி உள்ளவர்கள், எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறார் என்றிருந்தால், தயவு செஞ்சு பெற்றோர்களே குழந்தைகளுக்கு சொத்துக்களை கொடுத்து அவர்களை அங்க வீரர்களாக மாற்றி விடாதீர்கள். வாப்பட சொத்து கிடைச்சா புள்ள தொழில் செய்ய மாட்டாரு, புள்ள செலவழித்தே முடித்து விடுவாரு. அப்படி எத்தனையோ சம்பவத்தை இந்த புறக்கோட்டையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த புறக்கோட்டையில் கண்டு கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் வாப்பட செல்வம் கிடைத்ததனால் வியாபாரம் செய்ய தேவையில்லை, இருப்பதை அழித்து விடுவோமே என்று அழித்து விட்டு வாப்பட கடையையும் கடைசியாக விட்டு விட்டு ஜகாத்து வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வசியத்துகளை நிறைவேற்றுங்கள், மௌத்துக்கு முன்னால் வசியத்து செய்யுங்கள், எழுதி வையுங்கள் சதய தலையணைக்கு கீழே, நான் மௌத்தானதுக்கு பிறகு இதை செய்தேன். அதுல ஒன்று சொல்லுகிறேன், எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்கன்றா லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு வாப்ப எழுதியிருப்பாரு, இந்த கடையை மூத்த மகனுக்கு இந்த மௌத்துக்கு பிறகு, இந்த வீடு இரண்டாவது மகளுக்கு இந்த மௌத்துக்கு பிறகு, இந்த பணம் இந்த நாலாவது மகனுக்கு இந்த மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி வாப்பா வாப்பட மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி எத்தனை டாக்குமெண்ட், எத்தனை லாஸ்ட் வில், எத்தனை கிஃப்ட் வாப்பா எழுதியிருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, இஸ்லாத்தில இதொன்றுமே செல்லுபடியாகாது, இதொன்றும் செல்லுபடியாகாது. வாப்பட மௌத்துக்கு பிறகு வாப்பா எழுதுறதுக்கு வாப்ப யாரு? வாப்ப மௌத்தானா வாப்பட சொத்தல்லது, அது அனந்தரத்துக்காக மாறிவிடும். அனந்தரக்காரர்களுக்கு ஒன்றாலும் வசியத்தை எழுத முடியாது, கிஃப்ட் கொடுக்க முடியாது. என்னது மௌத்துக்கு பிறகு என்று போட்டு லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு டீட் எழுத முடியாது. அப்படி ஒரு டீட் எழுதினா அது அனந்தர சொத்தாகத்தான் மாறுமே தவிர, ஆண்களுக்கு ரெண்டு பெண்களுக்கு ஒன்று, உங்களோட உப்பவாப்ப ஹயாத்தோடு இருந்தா அவங்களுக்கு 33 வீதம் பேசி சேரும், அதெல்லாம் போனதுக்கு பிறகுதான் மிச்சம் உள்ளது கூட ஆம்புல பொருளுக்கு கிடைக்கும் என்ற கவனத்தில் கொண்டு. இந்த விடயங்களை கண்ணியமான உலமாக்களை நாடி எந்த சொத்துக்களை எந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும் என்றதையும் படித்துக் கொள்ளுங்கோ. ஒன்று சொன்னேன் கடன், இரண்டாவது சொன்னேன் வசியத். இந்த வசியத்தையும் நிறைவேற்றுங்கள். மௌத்துக்கு முன்னால் எழுதி வைங்கோ, சக்கராத்துக்கு முன்னால தலையணைக்கு எழுதி வைங்கோ, நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேன், ஏங்க சென்ற வருஷம் நோம்புல எத்தனை நோன்புக்கமா இருக்குது, எனக்கு இந்த நோம்புகளை பிடிச்சு கொள்ளுங்க கிடைக்கல, நான் ஹஜ் செய்யணும் எந்த ஹஜ்ஜில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, எந்த ஹஜ் நான் இன்னும் செஞ்சில்ல, இவைகளை எழுதி வைங்கோ, இவைகளை எழுதி வைங்கோ. குறைஞ்சபட்சம் திடீரென்று மௌத்து வந்துட்டாவது வாப்ப மூணு நோம்பு பிடிச்சிருக்குது, அந்த மூணு நோம்புக்குரிய கப்பானாவை கொடுத்துடுவோமே. ஏன்னா வாப்பா ஒரு உபரியா கொடுக்க ஒரு ஒரு குருபான் கொடுக்க நேரத்தை வச்சிருக்கிறாரு, ஆனா அவருக்கு நம்ம கொடுத்து போல கிடைக்கல, அவர் எழுதி வைத்திருக்கிறாரு அதை கொடுத்துடுவோமே. சுபானம்பா, வசியத் என்றது பெரிய ஒரு பாடம், அது ஒரு பெரிய ஒரு விசாலமான பாடம். உலமாக்கள் அணுகி நான் என்ன செய்யணும் இதை கேட்டுக்கொள்வோம். அஞ்சாவது தான், ஏழாவது தான், ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்துடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும். கடனை கொடுத்துட்டோம், மூணில் ஒன்றுக்கு உட்பட்டதுல வசியத்தை நிறைவேற்றினோம், லாஸ்ட் வீல நிறைவேற்றினோம், கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டைத்து கொடுத்துட்டோம். நிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதைன் நிறைவேற்றியதற்கு பின்னால் அனந்தர சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும். இந்த அனந்தர சொத்து பங்கு வைக்கக்குள்ள ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ஒரு மையத்துடைய வாப்ப இருக்கிறாரோ அல்லது அந்த மையத்துடைய ஒரு ஆம்புலக்குள்ள இருக்கிறால் சகோதரர்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது. சும்மா போட்டு சகோதரர்கள் சண்டை பிடிக்க வேணும். மையத்துக்கு வாப்பா அல்லது ஒரு ஆண் குழந்தை இருக்க வந்திருந்தா சகோதர சகோதரிகளுக்கு மௌத்தான மையத்தை விட்டுட்டு போன சொத்து எத்தனை பில்லியனாக இருந்தாலும் உங்களுக்கு பங்கு கிடைக்க மாட்டார். இதுல பயிற்சி வீண் வம்பு பிடிக்க வேண்டாம். சகோதரர்கள் எங்களை நானும் தானே மௌத்து, எங்களுக்கு இல்லையா மதுரைக்கப்படி போறது, வந்தான் மறுத்தால் எடுத்துக் கொண்டு போறாள், நீ கேட்கறதுக்கு நீ யார் இதை பத்தி இது அல்லாஹ் கொடுத்தது, இது அல்லாஹ் பங்கு வைக்கிறான். பாப்பா மகன் பாப்பா ஐசியூல் இருக்கிறாரே, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு மகன் பாப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, போற வழியில மகன் எக்ஸிடென்ட் பாதிக்காரு என்று வச்சுக்கோங்களேன், என்று வச்சுக்கோங்களேன். மகன் கல்யாணம் முடிச்சும் இல்ல, மகனுக்கு புள்ளே இல்ல, மகன் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குண்டா, இந்த மகன் முழு சொத்தும் அந்த பாப்பாக்கு தான் சொந்தம். அவர் ஐசியூல் இருக்கிறாரே, அந்த கேள்வி கேட்கிற ரைட் எங்களுக்கு இல்ல. அவர் நாளைக்கு மௌத்தானா அது வேற சட்டம், அது கப்ளை ஆகும். அனந்தரசத்து சம்பந்தமா எத்தனை பேர் எல்லாம், எத்தனை குடும்பங்கள் எல்லாம் வழக்கு பேசிக்கொண்டும் சீரழிஞ்சு கொண்டு கோர்ட்டு வரை ஏறிக்கொண்டு இந்த குரான ஓடிக்கொண்டா நாங்க கோர்ட்டுக்கு ஏறுகின்றோம். ஒரு சிங்கள மாற்று வாழ்க்கையை சார்ந்த ஒரு நீதி அரசர் கோர்ட்ல வச்சு கேட்கிறாரு, ரெண்டு குடும்பங்கள் சண்டை பிடிச்சது, அந்த பெண்மணி கேட்கிறா இது பத்திரிகையில வந்தது, இது டாக்குமெண்ட் ஆக இருக்குது. அவன் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிறா, நீங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் இல்லையான்னு சொல்லி, ரெண்டு பேரும் தலையாக்குறாங்க, நாங்க முஸ்லீம்கள், முஸ்லீம்களுடைய அடையாளத்தோட போயிருக்கிறாங்க, தொழுகையினுடைய வாக்கியம் இருக்கலாம், தலையில தொப்பியும் இருக்கலாம், பெண்களுக்கு இஸ்லாமிய ஆடையும் இருந்திருக்கலாம், ஏறி போயிருக்கிறாங்க, எனக்கு சண்டை பிடித்துக் கொண்டு கோட்டுக்கு. அவன் கேட்கிறா, எனக்கு வெட்கமாக இருக்குது, எழுதப்பட்டிருக்குது, உங்களோட குரான் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் நீங்க சண்டை பிடிக்கிறீங்களான்னு கேட்கிறான். அந்த இடத்தில் இருந்த முஸ்லீம்கள் எப்படி அமைப்பட்டிருப்பார்கள்? குரான் மிக தெளிவாக சொல்லுது, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். இதுல இதை யாருக்கும் யாருக்கும் இதுல விளையாட முடியாது, இதுல முஸ்லிக்கு விளையாடவேராது, இதுல ஜெட்டுக்கு விளையாடவேராது. இது குரான் மிக தெளிவாக இப்படித்தான் இது பங்கு வைக்கப்பட வேண்டும். ஃபரீதத்தம் மினல்லாஹ், ஃபரீதத்தம் மினல்லாஹ், வசியத்தம் மினல்லாஹ், யுபையினுல்லாஹு லக்கும் அன் துல்லு என்று சொல்லி எல்லாம் குரான் இதை ஃபரீதாவாக, இதை வசியத்தாக, யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் என்று சொல்லி குரான் மிக தெளிவாக படம் போட்டு காட்டுகிறது, கோடிட்டு காட்டுகிறது, தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியார்களே, மார்க்கத்தை படியுங்கள், சண்டை பிடிக்காதீர்கள், கோட்டு வழியை ஏறாதீர்கள். பயிரை தூக்கிக் கொண்டு வாப்ப போனாரே, வாப்ப மௌத்தானதுக்கு பிறகு வாப்ப குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரே, நீங்க பேசுங்கள் வழக்கென்பதாக. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் தெளிவு பெற வேண்டும், அனந்தர சொத்தில் எப்படி நாங்கள் பங்கு வைக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு போய் சேர வேண்டும். நான் கடைசியாக பெண்களுக்கு துரோகம் செய்யாது, பெண்களுடைய ஹக்கு பெண்களுக்கு போய் சேர வேண்டும். உதாரணமாக அழைத்துக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ள சொல்லுகின்றேன். இது மார்க்கம், இது ஹதீஸ், இது குர்ஆன். குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு நிக்காக நடந்துச்சு, அது பள்ளிவாசல்ல தான் நிக்காக இன்றைக்கு நடக்குது, வச்சுக்கோங்களேன். பள்ளியில நிக்காக நடந்துச்சு, மாப்பிள்ளையோட கையப்பிடித்து மாமா சொல்லினாரு, ஏந்த மவள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்துட்டேன், அந்த பெண்ணை நான் ஏந்த மனைவியாக கமோல் செஞ்சுட்டேன் என்று சொல்லி இந்த மாப்பிள்ள சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வெளிய போகக்குள்ள அல்லாஹுடைய கதிரின் பிரகாரம், உதாரணமாக அழைத்துக் கொள்ளுங்கள், வந்த ஒரு வாகனத்துல முட்டி மாப்பிள்ள அதே இடத்துல மௌத்தாவிட்டார். நிக்காக நடந்து அரை மணி நேரம் போக இல்லை, ரெஜிஸ்டர் எழுதினாரு, அந்த ரெஜிஸ்டர் கொப்பி இன்னும் கச்சேரியில பதிவு செய்யப்பட இல்லை, அது இன்னும் அது நாளைக்குத்தான் போகும், அது நாளைக்குத்தான் போகும். நிக்காகல வந்தவங்க எல்லாம் இன்னும் டென்ஷன் இருக்கிறாங்க, மாப்பிள்ள மௌத்து என்ன சத்தம் சொல்லுங்க பாப்போம். குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் சொல்லுது, அந்த பெண்மணி 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். ஏன் இத்தா இருக்கோம்? வாழ இல்லையே, வலிமா கொடுக்க இல்லையே, தலைமையில் இருக்க இல்லையே, முடிபிடிச்ச இல்லையே, எந்த கேள்வியும் கேட்கலாது, உடம்படிக்கை நடந்து விட்டது. அந்த பெண் 4 மாதம் 10 நாள் இத்தா இருப்பா, அவ 15 வயது நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவ இதா இருக்கிறதோடு இந்த மாப்பிள மௌத்தான உடனே, அன்புக்குரியவர்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாப்பிள்ளையோட முழு சொத்து இருக்குது, அவர் வேலை செஞ்ச கம்பெனியால கிடைச்சிட கம்பன்சேஷன், அவர் இஸ்லாமிக் தகாபுல் போட்டிருந்தாரு, அந்த தகாபுலால கிடைச்ச பிரீமியம் எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய கடை, அவருடைய வீடு, அவருடைய பேங்க் பேலன்ஸ், அவர்கிட்ட இருந்த எல்லா பணம், அவர் கையில கட்டிருந்த வாட்ச், அவருடைய சேஃப்ல இருந்த பேனா, இவைகள் அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட்டு அது சரியான மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த மதிப்பீடு செய்யப்பட்டு வரக்கூடிய முழு தொகையில 25 வீதம் அவக்குரியது. நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அது அவக்குரியது. யாருக்கு? அந்த இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணுக்குரியது. அது அவட சல்லி, அது அவட பணம், அது அவட ப்ராப்பர்ட்டி, அது அவட அசட். அதுல பேச்சு உங்களுக்கு ஏன் குறுக்கோணம்? நீங்க ஒரு உண்மையான மாமாவாக இருந்தால், நீங்க உண்மையான குடும்ப தலைவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கணக்கு பார்த்து ஒரு வெள்ளத்தால் எழுதி இத்தாவில் இருக்கக்கூடிய மருமகள் உங்களுக்கு மகனமானவள், அவளை போய் தரிசித்து, மகளே என் மகன் மௌத்தாகிவிட்டான், ஆனா அம்மா எனக்கு ஒரு மகளை தந்திருக்கிறான், நீ என் மகள் வாப்பா, எனக்கு நீ மகனம், இவ்வளவு சொத்து உனக்கு இருக்கிறது, இந்த சொத்துக்கு நீதான் அதிபதியாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய கையில கொடுத்து விட வேண்டும். இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தின் பக்கமாகத்தான் நாங்கள் வர வேண்டும். இந்த மார்க்கத்துக்குரிய சொந்தக்காரராக நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக, துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி செயல்பட அருள் புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, பிரச்சனை படாமல் வாழ துணை புரிவாயா, அழகான மௌத்தை நசீபாக்குவாயா, அழகான மௌத்தை நசீபாக்குவாயா, அழகான மௌத்தை நசீபாக்குவாயா, மனமான வாழ்வை நசீபாக்குவாயா. எங்களுடைய எங்களுடன் இருந்து மறைந்த ஷேகுல் சலாஹ் அவர்களுடைய மன்னரை பிரகாசித்து செய்வாயா, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, அவருடைய இழப்பை எங்களுக்கு இழப்பு ஆக்கிடாதே அல்லாஹ், அந்த இழப்பை நிரப்பமாக்குவாயா. உனக்கு முடியவே அல்லாஹ், உனக்கு முடியவே அல்லாஹ், எங்களுக்கும் அப்படிப்பட்ட அழகான மௌத்தை நசீபாக்குவாயா. வீட்டினுடைய குர்ஆனுடைய கலிமாவுடைய மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்குவாயா, எங்களை மன்னித்து அருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.